அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநுஸல்லி வநுஸல்லிம் அலா ரசூலில் கரீம், அம்மா பஅத். ஃபயகூலுல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஃபில் குர்ஆனில் கரீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ادعوا ربكم تضرعا وخفيا انه لا يحب المعتدين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: تعرف الى الله في الرخاء يعرفك في الشده، او كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். சலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபௌ தாபிஈங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ, அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ, அப்படியான அல்லாஹுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை மிக பலஹீனமானவனாக, மறைவான அறிவு இல்லாதவனாக படைத்திருக்கிறான். அடுத்த செகண்ட் என்ன நடக்கும், அடுத்த நிமிடம் என்ன நடக்கும், நாளை என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்கும், செய்யப்போகின்ற வியாபாரம் எப்படி அமையும், அமையப்போகின்ற குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும், துணைவியாக வருகின்ற மனைவியின் பண்புகள் எப்படி இருக்கும், ஒரு நாட்டுக்கு செல்ல இருக்கிற இந்த நாட்டில் எனக்கு என்ன நடக்கும் என்பது போன்ற விடயங்கள் மனிதனுக்கு தெரியாது. அதனால்தான் அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாததனால்தான் துஆ என்ற ஒன்றை அல்லாஹ் நமக்கு இபாதத்தாக்கி இருக்கிறான். கனிமனை பார்த்துத்தான் திருமணம் செய்தோம், பிடித்துத்தான் திருமணம் செய்தோம், பேச்சுவார்த்தை நடத்தினோம். அப்படி ஒரு மனைவியை பார்த்து விசாரித்து முடித்த பிறகும் மணமகன் மணமகளை முதலாவது சந்தித்தவுடன் அந்த மணமகளே மணமகளுடைய முதல் சந்திப்பிலே நெற்றி முடியை பிடித்து ஓத வேண்டியது துஆ. ஒரு வாகனத்தை வாங்கினோம், எத்தனையோ செயலுக்கு சென்று எத்தனையோ வாகனங்களை பார்த்து எத்தனையோ ஒரு வாகனத்தை வாங்க இருக்கிறேன், இந்த வகையான வாகனத்தை வாங்க இருக்கிறேன், அந்த வாகனத்தை பாவிப்பவர்களிடம் கேட்டு அந்த வாகனம் பாவிப்பது எப்படி, அந்த வாகனத்துடைய செலவுகள் எப்படி என்றெல்லாம் விசாரித்து விட்டு ஒரு வாகனத்தை வாங்கினாலும் முதலாவது செய்ய வேண்டியது அந்த வாகனத்தை வாங்கியவுடன் துஆ. கண்ணியமானவர்களே, விசாரித்து முயற்சித்து மிகவும் தேர்ந்தெடுத்து வாங்கிய ஒரு பொருள், அதற்கும் முதலாவது செய்ய வேண்டியது துஆ. ஏன் தெரியுமா, இந்த வாகனத்தை கொண்டு என்ன நடக்கும், இந்த மனைவியின் மூலம் எனக்கு எப்படி வாழ்க்கை அமையும், அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ்வின் யஸ்அலுக்கு மின் கைரிஹா வ கைரிமா ஜபல்தஹா அலை. மணமகள் முதலாவது சந்திப்பில் ஓத வேண்டியது எந்தெந்த பெண்ணுடைய நலவையும், இந்த பெண்ணுடைய இயல்பு தன்மையுடைய நலவையும், இந்த தன்மை, இந்த பெண்ணுடைய இயல்பான சில தன்மைகள் இருக்கும், அந்த நலவையும் கேட்கிறேன். இந்த பெண்ணுடைய கடுதியையும், இந்த பெண்ணுடைய இயல்பு தன்மையின் கெடுதியை விட்டு அல்லாவோட உன்னோட பாதுகாப்பு தேடுகிறேன். மனைவியை முதலாவது சந்திக்கும் பொழுதும் வாழ்க்கையில் எடுக்கும் பொழுதும் துஆ. வாகனமா, ஒரு புதிய பொருளா, ஏதாவது என்ன புதிய ஒரு பொருளை, அது நமக்கு புதுசு, அது பாவித்த வாகனமா இருக்கலாம், இது ஒரு பொருளை வாங்கினால், ஒரு வீட்டை வாங்கினால் முதலாவது செய்ய வேண்டியது துஆ. போட்டோ பிடித்து பேஸ்புக்கிலும் ஸ்டேட்டஸிலும் போடுவதல்ல, முதலாவது துவா செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் யஸ்அலுக்கு மின் கைரிஹா வ கைரி மா சுனிஅத் லஹு வ அஊது பிக்க மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா சுனிஅத் லஹு. இந்த வாகனத்தின் நலவையும், இந்த வாகனம் இந்த பொருளின் நலவையும், இந்த பொருள் இந்த வாகனம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறதோ அதன் நலவையும் கேட்கிறேன். இந்த பொருளுடைய கெடுதியை, வாது பிக்க மின் ஷர்ரிஹா, கெடுதியை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த பொருள் எதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது, அந்த பொருளின் கெடுதி எந்த நோக்கத்தில், எந்த பாவனைக்காக இந்த பொருள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறதோ அதன் கெடுதியை விட்டும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்று நம்முடைய சாதனங்கள், நம்முடைய பொருட்கள், நம்முடைய வாகனங்கள், வீடுகள், இவைகள் மூலம் நமக்கு முசீபத்தும் தருத்திரியமும் வருவது இந்த துஆவை ஓதாமல் பாவித்ததுதான் காரணம். எங்க இருக்கிறது இஸ்லாம்? கணேமன் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறது, டிரைவிங் தெரியும், எல்லாமே நிபந்தனைப்படி இருக்கிறது. அப்படி இருந்தும் விபத்துக்களும் ஆபத்துக்களும் முசீபத்துக்களும் கருத்தரியங்களும் என்றால், துஆவிலே நாம் விடுகின்ற விலகீனம் நம்முடைய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும். கண்ணியமானவர்களே, பிள்ளை பாக்கியம், அல்லாஹ் தருகின்ற ஒரு பாக்கியம், அந்த கணவன் மனைவியுடைய உறவிலும் துஆ, யாரு எங்களையும் எங்களுக்கு நீ ரிஸ்காக வழங்குகின்ற குழந்தையும் ஷைத்தானை விட்டு தூரமாக்கு. எங்களையும் எங்களுக்கு கிடைக்கின்ற குழந்தை பாக்கியம், அந்த குழந்தையை விட்டு ஷைத்தானை தூரமாக்கு. எங்களை ஷைத்தானை விட்டு தூரமாக்கு, ஷைத்தானை எங்களை விட்டு தூரமாக்கு. துஆ. கண்ணியமானவர்களே, அடுத்த ஒரு வினா நமது உள்ளத்தில் இருக்கிறது, நாம் கேட்காத துஆவா, நாம் ஓதாத துஆவா, நாம் கேட்டு கேட்டு என்ன கண்டோம்? சிலர் அப்படியே விட்டு விட்டோம், துஆ கேட்பதில்லை. அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, நபிமார்கள் அலைஹிம் ஸலாத்து வஸலாம் ஒவ்வொரு விடயத்தையும் அல்லாஹ் வஹி அறிவித்து வழிகாட்டுகின்ற நபிமார்கள், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலே உன்னதமானவர்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் ஒப்புக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய மிகவும் என்ன அன்புக்குரியவர்கள். அந்த நபிமார்கள் கூட துஆ கேட்பதை விட்டும் நிராசையாகவில்லை, துஆவோடுதான் வாழ்க்கை அமைத்தார்கள். கண்ணியமானவர்களே, குர்ஆனிலே வருகிறது 40 ரப்பனா ரப்பனா ரப்பனா, எங்களுடைய ரப்பே எங்களுடைய ரப்பே, அந்த துஆக்களின் தனி கிதாபுகளில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே 90% ரப்பனா நபிமார்கள் ஓதிய துஆக்கள், நபிமார்களுடைய துஆக்கள். ஏன் கேட்டு கேட்டு துஆ கபூல் இல்லை? துஆவுடைய நிபந்தனையை பற்றி நான் பேசவில்லை, துஆவுடைய முறைகளை பற்றி பேசவில்லை. துஆ எந்த முறையில் கேட்க வேண்டுமோ அந்த முறையில் நாங்கள் கேட்கவில்லை, கேட்டவர்கள் அடைந்தார்கள் என்பதை நான் சான்றுகளை முன்வைத்து அந்த விடயங்களை விவரிப்பேன். எனவே இந்த கவனம், இந்த புத்துணர்ச்சி, இந்த உற்சாகம் சலாம் கொடுக்கும் வரைக்கும் நம்மிடம் இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தூக்க மயக்கத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, துஆ எப்படி சக்தி வாய்ந்தது என்றால், எப்படி கேட்க வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதினேன். அந்த ஒரு குர்ஆன் வசனம் தான் அதனுடைய சாராம்சம். உதுஉ ரப்பக்கும் தபர்ருஅ வ குஃபியா, உங்களுடைய ரப்பிடம் நீங்கள் எப்படி தெரியுமா துஆ கேட்க வேண்டும், கெஞ்சி கதறி மன்றாடி கேளுங்கள். உங்களுடைய ரகசியமான தேவையா, தனிமையில் அல்லாவிடம் அழுங்கள். கண்ணியமானவர்களே, உங்களுடைய யாரிடமும் சொல்லாமல், ஹுஃபியா, உங்களுடைய தேவைகளை யாரிடமும் சொல்லி காட்டாமல் அல்லாஹ்விடம் மாத்திரம் ரகசியமாக சொல்லி காட்டுங்கள் தனிப்பட்ட துஆக்கள். இன்னஹுல்லாஹு யுஹிப்புல் முஅத்தீன், அத்துமீறி அளவு மீறி கேட்க தேவையில்லாத முறையற்ற விடயங்களை அல்லாஹ்விடம் கேட்கின்றவர்களை அல்லாஹ் நேசிப்பது கிடையாது. இது குர்ஆன் ஆயத். இன்னும் ஒரு நம்முடைய துஆக்கள் சிரமங்கள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, நமக்கு நெருக்கடிகள் வரும் பொழுது துஆ ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? அது அந்த தலைப்பில் பல குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றன. சாராம்சம் ஒரு ஹதீஸை சொன்னேன். நம்முடைய மனிதனுடைய ஒரு பழக்கம்தான், வசதியோடு இருக்கும் பொழுது, செல்வ செழிப்போடு இருக்கும் பொழுது, எந்த விதமான நோய் நம்பலங்களும் இல்லாமல் இருக்கின்ற பொழுது துஆ அல்லாஹ் என்ற நினைவே வராது. ஆபத்தொண்டு வந்தால்தான், சிரமத்தில் விழுந்தால்தான் அல்லாவை நினைப்பது. இதுவும் துவா ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்க ஒரு காரணம். உங்களுக்கு வசதி வாய்ப்பு, செல்வ செழிப்பு, நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை, எல்லா விடயங்களும் உங்களுக்கு பொருத்தமாக வசதியாக செழிப்பாக அமைந்திருக்கின்ற காலகட்டத்திலே அல்லாஹுவுடன் கொஞ்சம் அறிமுகத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு எல்லோரையும் தெரியும். துவா கேட்டு 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 உங்களுடைய ஓசையை மலக்குமார்களுடைய மன்றத்தில் அறிமுகத்துக்குரிய ஒரு குரலாக மாற்றிக்கொள்ளுங்கள், அறிமுகமாகிக் கொள்ளுங்கள். எந்த தேவைக்கும் எந்த கட்டத்திலும் இந்த அடியான் என்னை அழைப்பான் என்ற லிஸ்டிலே பேரை போட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சிரமம் வரும் பொழுது அல்லாஹ் உங்களை நினைத்து பார்ப்பான். இதில் நாம் செய் வசதியா இருக்கும் பொழுது எனக்கு துவா தேவையில்லை. சுலைமான் அலை சலாத்துக்கு அப்ப துவா தேவைப்பட்டிருக்காது. வசதியோடும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் செல்வந்தர், கோடீஸ்வரர், நபி, ரசூல், அவருக்கே துவா தேவைப்பட்டது. நான்குக்கு மூன்று அடி கடை வைத்திருக்கிறோம், நமக்கு தேவையில்லை. பெரிய பாஸ் ஒரு 1000 பேர் வேலை செய்கின்ற ஃபேக்டரிக்கு ஓனராக இருக்கிறோம், நமக்கு துவா தேவையில்லை. ஏ எல்லாம் அல்லாஹ் தந்துதானே இருக்கிறோம். இப்படியான திமிருதான் நம்மை லொஸ்ஸாக்கி இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை துவாக்கள், எத்தனை கிடைத்த துனியாவுடைய பாக்கியங்களை பெரிதாக நினைத்து பெருமை அடிக்கவில்லை. தனக்கு பெருமை வராமல் இருப்பதற்காக வேண்டிய நபிமார்களுக்கு வராது. அப்படி இருந்தும் ஹாதாமின் ரப்பி, இது எனக்கு என்னுடைய ரப்பு போட்ட பிச்சை. கண்ணியமான சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவ்வளவு வசதி இருந்தும் துவா துவா. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் வசதியான குடும்பம், கௌரவமான குடும்பம், அரச குடும்பம், மன்னர் குடும்பம். அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் அந்த வசதி வாய்ப்பிலே அல்லாஹ்வை மறக்கவில்லை. அதனால்தான் இன்று எட்டியன் தோட்ட ஜும்மா மசீதிலே அவருடைய குடும்பத்தை பெருமை பாராட்டி பேச வைத்திருக்கான் அல்லாஹ். எத்தனை வருடங்கள் யஅமலு ஆல தாவூத் ஷுக்ரா, ஆட்சி இருக்கிறது, அரசு இருக்கிறது, பொருள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய டேலண்ட் தெரியுமா நமக்கு? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறப்பம்சம் தெரியுமா? ஒரு கருத்திலே அவர்களுடைய அந்த ஜபூர் வேதத்தை ஓதும் பொழுது கண்ணியமானவர்களே, பறவைகள் கூட அவர்களுடைய ஓசையை கேட்பதற்கு அந்த இடத்திலே அப்படியே பறந்து பறந்து சுற்றி கொண்டிருக்கும். மலைகளும் சேர்ந்து ஓதும். இவர்கள் இங்கு ஓதுவார்கள் ஜபூர் வேதத்தை, சுற்றி இருக்கின்ற மலைகளிலிருந்து மலைகள் அந்த ஓசை ஓதுகின்ற ஓசை வரும். இப்படி இன்னும் ஒருத்தரும் என்ன தெரியுமா, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கஷ்டத்தில் அல்லாஹ்வை நினைப்பதை விட அதிகமாக வசதி வாய்ப்பில் நினைக்க வேண்டும். அதை விட அதிகமாக. அப்பொழுதுதான் கஷ்டத்தில் நாம் துவா கேட்க முன்னரே அல்லாஹ் சொல்யூஷனை கொண்டு வருவான். துவா கேட்டான், ரொட்டி சுடுவதற்கு மாவு செய்கிறோம், கிளே இருக்கிறது, கிளே களிமண், களிமண்ணால் தலைப்பாடுகள் செய்வோம், ஸ்கூலுடைய ஹேண்ட்வொர்க். இந்த களிமண்ணை நாம் எப்படி குழைத்து தலைப்பாடங்கள் செய்கிறோமோ, மாவு பிசைந்து ரொட்டி சுடுகிறோமோ, அலன்னாலகுல் ஹதீத், தாவூதுக்கு பிசைந்து ரொட்டி சுடுகின்ற மாவு போன்று இரும்பை மிருதுவாக்கி கொடுத்தோம். கண்ணியமானவர்களே, பெரிய சக்தி ஓனர், நபி, ரசூல், கோடீஸ்வரர், ராயல் ஃபேமிலி, துனியாவுடைய அமைப்பில் அல்ல, தீனுடைய அமைப்பில், மன்னருடைய மகன், மன்னர் தாவூத் மன்னர் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மன்னர், அவர்கள் அவர்களுடைய துனியாவுடைய பாக்கியங்களையும் செல்வங்களையும் நினைத்து பெருமை அடித்து அல்லாஹ்வை மறந்து அவர்கள் அப்படியான தவறான வழியில் செல்லக்கூடாது. அல்லாஹ் பத்தி சொன்னான், நன்றி செலுத்து முகமாக தாவூதுடைய குடும்பமே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து முகமாக அமல் இபாதத்துக்களில் ஈடுபடுங்கள். தஃப்சீரிலே இந்த ஆயத்துக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் எப்படி கட்டுப்பட்டது, இது நம்முடைய குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு சொல்கின்ற புத்திமதி. இது ஜபூர் வேதத்திலே அவர்களுக்கு சொன்ன கட்டளையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நமது குரான் முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்களுக்கு, நமது குரான் நமக்கு அந்த ஜபூரிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னதை சொல்லி காட்டுகிறான். எப்படி தெரியுமா? அவருடைய குடும்பத்துடைய அமல், இன்று நாம் பிஸி, ஜுமாவுக்கு இக்காம சொல்லப்படும் பொழுது என் கஸ்டமர் இருக்கிறார்கள். கண்ணியமான தெளிவாக ஒரு விடயத்தை சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், இதுதான் தெளிவு, இதுதான் உண்மை. நீங்கள் கடையை திறந்து விட்டு பிற மத ஊழியர்களை வைத்து இந்த நேரத்தில் வியாபாரம் செய்வதும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம். அது ஹோட்டலாக இருக்கலாம், அது எதுவாக இருக்கலாம். இந்த நேரத்தில் என்னுடைய ஸ்டாஃபுகள் அல்லது முன்கதவை மூடிவிட்டு பின்கதவால் வியாபாரம் செய்வது மக்களுக்கு தெரியாமல் இருக்கும், அல்லாஹ்வுக்கு ஒரு மலைக்குள்ளே ஒரு எறும்பு, அந்த எறும்பு என்ன கலர், அந்த எறும்பு எத்தனை எட்டு வைக்கிறது, அந்த எறும்பையும் அல்லாஹ் அறிபவன். கண்ணியமானவர்களே, வெள்ளிக்கிழமை உரிய முறையில் மதிக்காதது நமக்கு ஆகப்பெரிய முசீபத். சொல்லுவான் டைமுக்கு வந்துடுவேன், முன் சொப்பில் இருப்பேன், கடை நடக்கிறது பிற மத ஊழியர்களால், இந்த நேரத்துக்குள்ளே வருகின்ற வருமானம் தருத்திரியத்தில் கொண்டு போய்விடும். தெளிவாக சொல்கிறேன், தருத்திரியம் இதுதான், முசீபத் இதுதான். மூட வேண்டும் கடையை, வதருல் பை, அகலிக்கு துக்கான்னு சொல்லவில்லை அல்ல, சுத்துல் அபுவா பண்டு, கதவுகளை மூடுங்கள், பின்கதவா செய்யுங்கள், வதருல் பை, கொடுக்கல் வாங்கலை விடுங்கள், விடுங்கள். அது ஆன்லைனோ ஆஃப்லைனோ எதுவோ விடுங்கள், அது ஆன்லைனோ ஆஃப்லைனோ. மஸ்ஜிதுக்குள் இருந்து கொண்டு வாட்ஸ்அப்பிலே சாம்பிளை அனுப்பி விளையாடிப்பதும் அல்ல. பதருல் பை, ஏன் இந்த தலைப்பை இணைத்தேன்? பொருத்தம் இல்லாமல் இல்லை, அவ்வளவு பெரிய ஃபெக்ஸ் நடத்துகின்ற ஓனர், அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், முழு நாடுகளுக்கும் முழு அந்த ஏரியாவுக்கும் அந்த பிரதேசங்களுக்கும். கண்ணியமானவர்களே, அந்த காலத்திலே மிக பெருமதியான இரும்பு உற்பத்திகளை செய்த பெரிய கம்பெனி ஃபேக்டரியுடைய ஓனர், அவருடைய வீடு எப்படி தெரியுமா இருக்குமா? இந்த கட்டளைக்கு பின்னால் ஒரு வினாடி கூட அவருடைய குடும்பத்தில் யாராவது ஏதாவது இபாதத் இல்லாமல் இருக்க மாட்டார்கள். அவருடைய வீடு 24 மணித்தியாலம், நமது நேரப்படி 24 மணித்தியாலமும் யாரோ ஒருவர் அல்லாஹ்வை இபாதத் செய்து கொண்டுதான் இருப்பாராம். எல்லோரும் தூங்கும் பொழுதும் ஒரு சாரார் இபாதத், அந்த சாரார் தூங்குவார்கள், தூங்கிய சாரார் தொழுவார்கள். அப்படி குழுக்களாக பிரித்து தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் இபாதத் செய்து கொண்டே இருப்பார்களாம். எங்கே சின்ன சின்ன கடையை வைத்து நாம் பிஸி, சின்ன சின்ன கோசுகளை வைத்து எத்தனை கோசை காரணம் காட்டி தொழுகையை பாலாக்குகிறோம். தொழுகையை பாலாக்கி கொண்டு கோர்ஸ் முடித்தால் அந்த கோர்ஸிலே டிகிரி ஃபெயிலியர் தான், அந்த டிகிரிக்கு ஏற்ற ஃபியூச்சர் அமையாது. அது என்ன கிளாஸ் ஆக இருக்கட்டும். கண்ணியமானவர்களே, சொல்ல வருகின்ற விடயம் தெரியுமா? நம்முடைய துவா கபூல் ஆகாததுக்கு காரணம், நாம் வசதியாக செல்வ செழிப்போடு இருக்கும் பொழுது அல்லாவை மறந்தோம், இப்பொழுது அல்லா அப்படியே ஒதுக்கிவிட்டான். இதனுடைய இப்பொழுது நான் சொல்கிறேன், இப்பொழுது இந்த குடும்பத்துடைய உதாரணத்தை நான் எடுத்தது என்ன தெரியுமா? ரசூல்மார்களிலே இப்படியான அரசாட்சி, பணம், கௌரவம் எல்லாமே ஒன்றர கிடைத்த ஒரே ஒரு குடும்பமாக இந்த குடும்பத்தை நாம் அடையாளம் காணலாம். இதனுடைய தாவூத் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டார்களா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் துவா, குன்லி குன்லி பினி கமா குந்தலி, ரப்பி குன் லிபினி கமா குந்தலி. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு துவா, என்ன துவா தெரியுமா? யா அல்லாஹ், நீ என்னோடு எப்படி நடந்து கொண்டாயோ என்னுடைய மகன் சுலைமானோடும் அப்படி நடந்து கொள். எனக்கு கௌரவத்தை தந்தாய், ரிசால நபித்துவத்தை தந்தாய், நல்ல கண்ணியமாக வாழ வைத்திருக்கிறாய், ஒரு நல்ல வசதியை தந்திருக்கிறாய், நான் ஒரு முதலாளியாக, ஒரு நபியாக, ஒரு ரசூலாக, ஒரு மன்னராக, ஒரு போர் வீரராக, மா வீரர் பாடசாலை புத்தகத்திலே படைத்திருக்கிறோம். ஜாலூத் என்பவனை தாவூத் என்ற ஒரு சிறுவன் கட்டம் கொள்ளால் அந்த கல்லால் அடித்து துரத்தினார் என்ற அந்த மா வீரர் தான் இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, என்னுடைய மகனுக்கும் நீ எனக்கு செய்தது போன்று செய். சுருக்கமானதுவ கருத்தான மிக்க துவா. அல்லாஹ் வகை அறிவித்தானாம், சும்மா அந்த துவா கேட்டவுடன் உங்களுக்கு மகனுக்கு கொடுக்க முடியாது. ஆனா உள்ள அர்த்தம் அதுதான், என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? துவாவும் கேட்க வேண்டும், தக்வா தீன் இபாதத்தாலியாகவும் மாற வேண்டும். தொழுகையும் இல்லை, திக்ரும் இல்லை, குர்ஆனும் இல்லை, நோன்பும் இல்லை, உம்ராவும் இல்லை, கடமையான ஹஜ்ஜும் இல்லை, ஜகாத்தும் இல்லை, துவா கொட்ட வேண்டும். கோடி கொட்டும், ஹலாலான வழியில் கொட்டாது, கொட்டும் வேறு மாதிரி கொட்டும். அல்லாஹ் சொன்னானாம், தாவூத் உங்களுடைய மகனுக்கு சொல்லுங்கள், சுலைமானுக்கு சொல்லுங்கள் புத்திமதி. அந்த நேரம் சுலைமான் சின்ன பிள்ளை. நீங்கள் என்னோடு எப்படி நடந்து கொண்டீர்களோ உங்களுடைய மகனையும் என்னோடு அப்படி நடக்க சொல்லுங்கள். என்ன அர்த்தம்? தாவூத் நீங்கள் தக்குவாதாரியாக, நீங்கள் என்னுடைய இறை நேசராக, நீங்கள் என்னையும் வணங்குகின்ற ஒரு தூய அடியானாக, நீங்கள் எனக்கு கட்டுப்படுகின்ற ஒரு நல்ல மனிதராக இருந்தீர்கள் அல்லவா, இருக்கிறீர்கள் அல்லவா, அது போன்று உங்களுடைய மகனையும் என்னுடன் நடக்க சொல்லுங்கள், உங்களை போன்றே மாற்றுகிறேன். எங்க இருக்கிறது துவாவும் அமலும்? துவாவும் அமலும் இணைந்தால் தான் துவா பலிக்கும். கண்ணியமான துவாவினால் சாதிக்கலாம். இந்த எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? துவா ஓத வேண்டாம் என்று தடுக்கின்ற காலம். துவா கேட்க கூடாது, ஆமீன் சொல்லக்கூடாது என்று கொக்கரிக்கின்ற காலம். துவாவை துவா கேட்கறவன் நரகம் போவானா? அன்பு வாலிபர்களே, கம்படுத்தவர்கள் எல்லாம் வேட்டைக்காரர் அல்ல. இந்த காலத்திலே மார்க்கம் பேசுகின்ற எல்லோரும் மேதைகள் அல்ல. பெரிய பெரிய பேச்சுக்களை பேசுகிறார்கள், அடிப்படை அவர்களுக்கு என்னவென்றே தெரியாது. இன்டர்நெட்டுகளிலும் வெப்சைட்டுகளிலும் யார் யாரோ சொன்னதை கட் பண்ணி இவருடைய லேபிளை ஒட்டுகிறார்கள். உள்நாட்டு சாமானுக்கு மேட் இன் ஜப்பான் லேபிள் அடிப்பது போன்று வேலை செய்கிறார்கள். உள்நாட்டு உற்பத்திகளுக்கு அதை எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பொருளாக காட்டுவதற்கு லேபிளை மாற்றுகின்ற மதப்போதகர்களும் மதப்போதகர்கள் என்ற பெயரில் உலா வருகிறார்கள். அவர்களுடைய பேச்சு உங்களை கவரும், அவர்களுடைய பேச்சு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணும், உங்களுடைய மூளையை சலவை செய்யும், அழகாக காட்டும், இலகுவாக காட்டும், ஜொலியாக காட்டும். மாடர்ன் இஸ்லாம், நவீன இஸ்லாம் என்று வரும், இறுதியில் கம்பி என்ன வைக்கும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இத்தனை வாலிபர்கள். இப்படிப்பட்ட அரை குறைகளை தலைக்கு மேலே வைத்து ஆடியதனால் அப்பாவி வாலிபர் எண்ணுகிறார் கம்பி இன்னும். எனவே மூத்த உலமாக்கள், ஜம்மியத்துல் உலமா அவர்கள் ஒரு விடயத்தை சமூகத்திற்கு முன்வைப்பதாக இருந்தால், ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்கள், அதை இங்கு நான் பேசவில்லை, உலமாக்களுடைய அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கு அவர்கள் பொறுப்பு. ஜம்இய்யத்துல் உலமாவுடைய சைனோடு ஒரு விடயம், ஒரு தீர்ப்பு, ஒரு விடயம் வெளியாகுவதென்றால் அங்கு யுகேஜியும் எல்கேஜியும் படிக்கின்ற மாணவர்கள் அல்ல அங்கு முடிவெடுப்பது. பல நூறு கிதாபுகளை, பல்லாயிரம் கிதாபுகளை புரட்டி ஆய்வு செய்து தொகுத்து தந்த முன்னே இமாம்களுடைய வழிகாட்டலில் கிதாபுகளை ஆய்வு செய்து தலைப்புகளை பிரித்து கொடுத்து ஒரு சட்டத்தை மிகவும் நுண்ணறிவுடன் நுட்பமாக ஆய்வு செய்த பிறகுதான் ஒரு முடிவு வெளியாகுமே தவிர, மொண்டசூரியிலே படிக்கின்றவர்கள் அல்ல அங்கிருப்பது. எனவே அது கூடாது, இது கூடாது, அது கூடாது, அது இது இது என்று கொக்கரிக்கின்றவர்களுக்கு பின்னால் நீங்கள் போனால் உங்களுடைய எதிர்காலத்தை படுகொலியை நோக்கி கொண்டு செல்கிறீர்கள். இப்படிதான் விடயத்துக்கு வருகிறேன், முடிக்கப் போகிறேன். துவா கண்ணியமானவர்களே இரண்டு வகை. ஒன்று துவா, இன்னொரு பத்துவா என்று சொல்வோம். பத்துவா என்ன? ஒருவருக்கு எதிராக துவா கேட்பது. பிரதானமான தலைப்புக்கு வர முன்னால் இரண்டு மூன்று சான்றுகளை சொல்லி போகிறேன். உங்களுக்கு ஒருவர் அணியம் செய்கிறார் தனிப்பட்ட முறையில், இது சரியாக விளங்குங்கள். சிலர்கள் அந்த இஸ்லாத்தை அளவுக்கு அதிகமாக விட்டு கொடுத்து இந்த பட்டர் பூசி போகின்ற அந்த போக்கும் நமக்கு ஆபத்து. இஸ்லாத்தை எங்கும் விட்டு கொடுக்க தயாரா? நான் உங்களோட தான். சகவாழ்வு என்பது மதமாற்றம் அல்ல. சகவாழ்வு என்ற பெயரில் கும்பிட முடியாது. சகவாழ்வு என்ற பெயரில் மாற்று மதத்தவர்களுக்கு முன்னால் மண்டியிட முடியாது. சகவாழ்வு என்பது இஸ்லாத்தை குளிதோண்டி புதைப்பதல்ல. சகவாழ்வு பண்பாடு சம்பந்தப்பட்டதை தவிர கொள்கை சம்பந்தப்பட்டதல்ல. நாங்க தேவண்டா உங்களோட தேவஸ்தானத்துக்கும் வந்து நாங்களும் வணங்குறோம், இது சகவாழ்வல்ல, இது இருத்திதா முருத்தல் மதமாற்றம். தேவைப்பட்டால் நாங்கள் உங்களை கும்பிடுகிறோம், நாங்கள் உங்களோட அந்த அளவு சேர்ந்து போறோம், இது மடத்தனம், இதல்ல சகவாழ்வு. அஹ்லாக், நானும் மனிதன் நீயும் மனிதன், அதற்கங்கால் என்னுடைய உனக்காக என்னுடைய தொப்பியும் கழட்ட மாட்டேன், உனக்காக என்னுடைய தாடியையும் வலிக்க மாட்டேன், உனக்காக என்னுடைய கையால் என்னுடைய குரானை பத்த வைக்க மாட்டேன். எத்தனை பேர் சபையில் இருக்கிறோம் நமது குரானை எரித்தவர்கள். சிலவர்கள் காலத்துக்கு முன்னால் அப்ப அவன் சொல்வது உண்மையாகிவிடும். அவன் சொல்வது கண்ணியமானவர்களே, இப்பொழுது நான் இந்த விடயத்தை ஏன் தெரியுமா சொன்னேன், நான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எப்படி அவர்களிடம் நான் நல்ல பிள்ளையாக நடிப்பது, இது நம்மை பாதுகாக்கும், இது நமக்கு உரிமையை பெற்றுத்தரும். அவனை போன்று உடுத்தால், அவனை போன்று நம்முடைய அடையாளங்களை இல்லாமல் எத்தனை பேர் பேரை மாற்றினோம். கேவலம் இப்ப தஜ்ஜால் வந்தால் முதலாவது கும்பிடுவோம் நாம் தான், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த குட்டி தஜ்ஜால்களுக்கு இவ்வளவு பயந்து நடுங்குகிறோம் என்றால் உண்மையான தஜ்ஜால் வந்தால் என்ன செய்வோம், என்ன செய்வோம்? கண்ணியமான சகவாழ்வை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்களை போன்று மாறுவதல்ல சகவாழ்வு. நானும் மனிதன் நீயும் மனிதன், மனிதநேய பண்புகளை பரிமாறிக்கொள்வோம், இவ்வளவுதான் சகவாழ்வு. முஸ்லிம்களை அவமதித்து பிறரை மதிப்பது சகவாழ்வல்ல. முஸ்லிம்களிலே பசியோடு பட்டினியோடு சொந்த குடும்பத்துக்குள் வறுமையோடு திண்டாடி கொண்டிருக்கும் பொழுது, தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, யார் யாருக்கோ கொண்டு போய் சகவாழ்வென்ற பெயரில் கொட்டி பேஸ்புக்கிலும் பேப்பரிலும் பிரதான செய்தியிலே போட்டோ வருவதல்ல சகவாழ்வு. முதலாவது முஸ்லிம்கள், அதுக்கு பின்னால் தான் மற்றவர்கள். அடுத்து சொல்கிறேன் தெளிவாக, சிலருக்கு இது கசப்பு தான். சகவாழ்வு சகவாழ்வு என்ற பெயரில் தன்னுடைய பொருளாதாரத்தையும் பதவியையும் பட்டத்தையும் தன்னுடைய கௌரவத்தை தன்னுடைய சமூகத்தில் தன்னுடைய இன்ஃபுளன்ஸையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு சுயநலமாக சகவாழ்வு என்ற பெயரில் நடித்திருக்கின்ற நடிகர்களுக்கு இது கசப்பு தான். அவர்களுக்கு பயப்படாமல் தெளிவாக நான் சொல்கிறேன், இது இடைச்செருகல் பொருத்தமான செருகல், இதுதான் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாத இன்னும் ஒரு காரணம். சாலை இளைஞராத்துடைய துவா எப்படி பவர் தெரியுமா? கல்லுக்குள் இருந்து கற்பிணியான ஒட்டகத்தை கொண்டு வந்தது துவாவுடைய பவர். கல்லுக்குள் இருந்து ஒட்டக தொட்டியிலிருந்து யாரெல்லாம் இந்த ஒட்டக தொட்டியிலே இந்த ஒட்டகப்பட்டியிலே ஒரு ஒட்டகத்தை கற்பிணியாக மாற்று என்று அல்லாஹ் சொல்ல அல்லாஹ்வுடன் கேட்டிருக்கலாம். அவர்கள் கேட்டார்கள், இந்த கல் மலை, இந்த மலையை புலந்து கொண்டு சினை ஒட்டகம் வர வேண்டும், கற்பிணியான ஒட்டகம் வர வேண்டும். என்ன ஆயுதத்தை பாவித்தார்கள்? துஆ. மந்திரம் அல்ல, தந்திரம் அல்ல, மெஜிக் அல்ல, ரியல் துஆ. 80 லட்சம் வயதை தாண்டியும் பிள்ளை பாக்கியம் இல்லாத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை, ஒரு குழந்தை அல்ல ஒன்றன் பின் ஒன்றாக இன்னும் ஒன்றையும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்றும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்றும் துஆவை அடைந்தது எதனால்? அந்த பிள்ளை அடைந்தது துஆவால். நீண்ட காலம் தின்ற குழந்தை பாக்கியம் இல்லாமல் அழுது புலம்பி துஆ கேட்டுக் கொண்டிருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு அறையிலே அந்த காலத்தில் இல்லாத சீசனில் இல்லாத பழத்தை கொடுத்து மரியம் என்ற அந்த சிறுமி சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது திடீரென்ற பராமரிப்புக்கு பொறுப்பாக இருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அதை கண்டவுடன், இந்த பழம் எங்கால் கிடைத்தது? எங்கும் இல்லை, மரத்திலும் தோட்டத்திலும் இல்லை, பஜாரிலும் இல்லை, எல்லாத்திலும் உற்பத்தி செய்ய முடியாத காலம், சீசனிலே முளைக்காத உற்பத்தி இல்லாத. உதாரணம் சொல்கிறேன், ரமுட்டங்கா சீசன் முடிந்து விட்டது, இன்று மல்வானை பனி ரமுட்டாங்க என்று ஒருவன் சுத்தி வந்தால் கிலோ 1000 ரூபாயா இருந்தாலும் வாங்கி சாப்பிட நாம் தயார், இல்லையா பொய்யா? இன்று ரமுட்டாங்க மல்வானை பனி ரமுட்டாங்க என்று ஒருவர் வந்தால் கிலோ 1000 ரூபாய் என்றாலும் ஒரு காய் 50 ரூபாய் என்றாலும் வாங்கி சாப்பிடுவோம். ஏன், சீசனில் இல்லாமல் வேறு சீசனில் டிமாண்டான பழம் கிடைக்கும் பொழுது அது அதனுடைய உப்பு அதிகம். இது போன்ற ஒரு பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது எங்கிருந்து கிடைத்தது மரியமே? சின்ன மரியம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளை வளர்க்கின்ற பொறுப்பு இவர்கள் சாட்சியா முறை வளர்த்த பொறுப்பை அல்லாஹ் இவரிடம் கொடுத்தான். இது அல்லாஹ் தந்தான், இது அல்லாஹ் என்று அந்த பிள்ளை சொல்வதாக இருந்தால் ஒன்றை விளங்குங்கள் அன்பானவர்களே. அந்த பிள்ளை சொல்வதாக பிள்ளை நபி அல்ல, பெண்களில் யாரும் நபிமார்கள் கிடையாது, ரசூல்மார்கள் கிடையாது. அப்ப அந்த பிள்ளை அல்லாவிடம் கேட்க போய்த்தானே அல்லாஹ் தந்தான் என்று சொல்கிறது. தனக்கு பசிக்கும் பொழுது பராமரிப்புக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருந்தும் எனக்கு பசிக்கிறது, இந்த பழத்தை சாப்பிட ஆசையாக இருக்கிறது என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமிடம் கூட இருந்து கண்காணிக்கின்ற பராமரிப்பாளரிடம் கேட்காமல் அந்த அறையில் இருந்து கொண்டு தனிமையிலே அல்லாவிடம் மரியம் என்ற குழந்தை கேட்டது, அல்லாஹ் அந்த பழத்தை கொடுத்தான். அதை கண்ட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் ஹுனாலிக தா ஜக்கரியா ரப்பா, இந்த சீசனில் இல்லாத கனியை பழத்தை மரியம் என்ற சிறுமிக்கு உன்னால் கொடுக்க முடியுமா இருந்தால், இப்பொழுது திருமணம் முடித்து பல வருடங்களிலே குழந்தைக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு நீ குழந்தை பாக்கியத்தை தர சக்தி உள்ளவன், பரிசுத்தமான பிள்ளை பாக்கியங்களை பரிசுத்தமான பரம்பரை எனக்கு தா என்று துவா கேட்டார்கள். அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு வகி அறிவித்தான். சுருக்கமாக விடயத்தை சொல்கிறேன், எல்லா குழந்தைகளுக்கும் பெற்றோர்கள் பெயர் வைப்பார்கள். அல்லாஹ் எப்படிப்பட்ட குழந்தையை கொடுத்தா தெரியுமா, பேரை யஹ்யா என்று வைத்துக் கொடுத்தான். இஸ்முஹு யஹ்யா ஜக்கரியா, நீங்க பேர் வைக்க தேவையில்ல, உங்களுக்கு பேர் வைத்தே குழந்தை தருகிறோம். யஹ்யா என்ற பெயருடைய குழந்தையை உங்களுக்கு நாங்கள் தர முடிவெடுத்து விட்டோம். குட் நியூஸ், துவாவுடைய பவர், துவாவுடைய பவர். எப்படி கேட்டார்கள், கதறி கேட்டார்கள், கெஞ்சி கேட்டார்கள். சின்ன குழந்தை தன் தாய் தந்தையிடம் கெஞ்சி கேட்குமே, பாப்பா வாப்பா வாப்பா அபு அபு என்று அந்த சாரத்திலும் ஷேட்டிலும் ஜுப்பாவிலும் கையை பிடிச்சி தொங்கி தொங்கி வாப்பா வாகனத்தில் ஏறும் வரைக்கும் வாப்பா 100 rupees வாப்பா 50 rupees அது வாங்கித்தாங்களே இது வாங்கித்தாங்களே என்று அப்படி தொத்தி ஏறும் பொழுது அந்த பிள்ளையுடைய கெஞ்சிதல், அந்த பிள்ளையுடைய அந்த முகப்பாவனையை பார்த்து இந்த தாய்க்கு அன்பு வருகிறது என்றால் அந்த தாயை விட தந்தையை விட பன் மடங்கு 70 மடங்கு அல்ல 70 மடங்கு என்ற ஹதீஸ் இதுவரைக்கும் என்னுடைய நான் அறிவாளி என்று சொல்ல வரவில்லை. தேடி பார்த்தேன், தேடி தேடிக்கொண்டே இருக்கிறேன். இந்த சபையில் இருக்கின்ற யாராவது அந்த ஹதீஸ் தெரிந்திருந்தால் அல்லது என்னுடைய இந்த ஓசையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாராவது தாயை விட 70 மடங்கு அன்புள்ளவன் என்ற ஹதீஸ் கிடைத்தால் என்னிடம் சொல்லுங்கள், நான் உறுதிப்படுத்தி அந்த ஹதீஸ் இருக்கிறது என்று பேசுகிறேன். தாயை விட 70 மடங்கு என்ற ஹதீஸை என்னுடைய பலகீனமான அறிவுக்கு இன்னும் நான் காணவில்லை. பன்மடங்கு, பன்மடங்கு என்று வருகிறது. தவிர எத்தனை மடங்கு என்று லிமிட் பண்ணினால் அளவற்ற அருளாளன் என்ற கருத்துக்கு முரண்படும். அன்லிமிட்டெட், அல்லாஹ்வுடைய மேசி அன்லிமிட்டெட், அல்லாஹ்வுடைய அன்பு கருணை அன்லிமிட்டெட். அன்லிமிட்டெட் என்று சொல்கிறோம், ரஹ்மானுக்கு கருத்து 70 மடங்கு என்று லிமிட் பண்ணுகிறோம், முரண்படுகிறதா இல்லையா? முடிக்கிறேன். கண்ணியமான குனூத்து நாசிலா என்று ஒன்றை ஓதிக்கொண்டிருக்கிறோம். சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா என்று சொல்லிவிட்டு 5 நேர தொழுகைகளிலும் ஓத வேண்டும். சில வேளை 3 நேர தொழுகைகளில் ஓதப்படுகிறது. அதில் சில சகோதரர்களை பார்க்கிறோம் கையை உயர்த்துவது கிடையாது. எந்த கிதாபில் ஆய்வு செய்து முடிவெடுத்து ரிசர்ச் பண்ணி கரை கண்டிருந்தால் எங்களுக்கு கற்றுத்தாருங்கள், நாங்களும் படித்துக் கொள்கிறோம். குனுத்து நாசிலா பற்றி கண்ணியமானுடைய சுருக்கமான ஒரு விளக்கத்தை சொல்லி இறங்குகிறேன். நாசிலா என்றால் என்ன? நாசிலா இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய அறிவாளி, ரியாது சாலிஹீன் போன்ற கிதாப் எழுதியவர். நம்முடைய நமது நாட்டில் கனிமல்லை குரான் அதிசயில் தொகுத்தெடுக்கப்பட்ட இமாம்களுடைய ஆய்வுகள் பல்கோணம் உடையது. அடிப்படை சட்டங்களில் எந்த மாற்றம் கிடையாது. பகுதி சட்டங்களிலே கருத்து முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கும். அது அல்லாஹ் சொல்கின்ற விடயம், அது அல்லாஹ் குரானே சொல்கின்ற விடயம், அது யாராலும் மாற்ற முடியாது. ஒப்பீனியன் யாருக்கும் இருக்கும். ஆனால் சூரா சுபஹ் தொழுகை 2.5 ரக்காத்தா 3 ரக்காத்தா என்று வாக்குவாதம் வராது. அப்படி வாக்குவாதம் வந்தால் அந்த வாதாட்டத்தை முன்வைக்கின்றவர் மூளை கோளாறு உள்ளவராக இருக்க வேண்டும். லுஹர் தொழுகை சூரியன் மறைந்தவுடன் தான் தொழ வேண்டும் என்று ஒருவர் வந்தால் அவர் புத்தி ஜீவி அல்ல, அவருடைய புத்தி சீவப்பட்டிருக்கிறது அர்த்தம். இப்படி கருத்து வேறுபாடு வராது. சாராயம் சில வேளை ஹலால் சில வேளை ஹராம் என்று ஒருவர் பேச வந்தால் அவரை நேரடியாக நாங்கள் மனோ தத்துவ நிபுணரிடம் அனுப்புவோம். இப்படி அவருடைய எங்களை கருத்து வேறுபாடு கிடையாது. சில விடயங்கள் இந்த நபியருடைய செயலை சஹாபாக்கள் பல கோணங்களில் கண்டார்கள். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். கிபிலாவை முன்னோக்கி பின்னோக்கி மலங்களிப்பதை தவிர்க்க சொன்னார்கள். அவருடைய வீடு மனைவியுடைய அந்த வீட்டில் இருக்கும் பொழுது மச்சான் அப்துல்லா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நபி அவர்களுடைய தாத்தாவுடைய வீட்டிலே மலசனம் கழிக்கின்ற பொழுது நபி அவர்கள் கிபிலா முன்னோக்கி பின்னோக்கி இருந்தார்கள். என்ன விடயம்? சின்ன விடயம், விளங்குகின்ற விடயம். என்ன விளக்கம்? வீட்டிலே மசிதிலே கட்டும் பொழுது அப்படி கட்டக்கூடாது. ஒரு மனசல கூட அப்படித்தான் அமைந்திருக்கிறது என்றால் கட்டிடத்துக்குள் சுற்றி வர சுற்று வட்டாரம் கட்டப்பட்ட டொய்லெட்டுக்குள் அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அங்கு தர்ம சங்கடத்துக்கு அனுமதி. கட்டடம் இல்லாத வெட்ட வெளிகளிலே மைதானங்களிலே சுற்றி வர மறைப்பில்லாத இடங்களிலே மனசலம் கழிக்கின்ற தேவை ஏற்பட்டால் கிபிலாவை முன்னோக்குவதையும் பின்னோக்குவதையும் தவிர்க்க வேண்டும். இரண்டு மலைக்கு மடுவுக்கும் உள்ளது போன்ற வித்தியாசமான சட்டமா இல்லையா? அது கட்டிடத்துக்குள், இது கட்டிடத்துக்கு வெளியில். இதுதான் இமாம்களுடைய கருத்து வேறுபாட்டுடைய சாராம்சம். நாசிலா என்றால் சமூகத்துக்கு ஏற்படுகின்ற ஆபத்து, நோய், நம்பலம், விரோதிகளுடைய பயம், அதே போன்று பஞ்சம், வறுமை, எதுவெல்லாம் சமூகத்தை பாதிக்குமோ அதுவெல்லாம் நாசிலா, சமூகத்துக்கு இறங்கிய ஒரு முசிபத், சோதனை. ஒரு இதிலே நபி அவர்கள் புகாரியுடைய ரிவாயத் வந்திருக்கிறது, முஸ்லிம் முஸ்லிமுடைய ரிவாயத் வந்திருக்கிறது, ஏராளமான இதை நான் விவரித்தால் எனக்கு இன்னும் ஒரு மணி நேரம் தேவை. இதை விவரிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, ஒரு ரெண்டு பேருக்காக வேண்டி. கனிமணவர்களே, ஓதி இருக்கார் நபி அவர்கள் ஒரு ரெண்டு நிகழ்வுகளை சொல்கிறேன். முதலாவது நான் இறுதியிலே நடித்தால் இப்பொழுது நூற்றுக்கு நூறு சமூகம் எடுத்திருக்கிறோம் எல்லோரும். கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரத் வருகின்ற பொழுது சில முக்கியமான ஈமான்தாரி சஹாபாக்கள், அதாவது முக்கியமான காபிர்களுடைய பிடியில் அகப்பட்டார்கள். உங்களை விட மாட்டோம், மதினாவுக்கு விட மாட்டோம் என்று அநியாயம் செய்தார்கள், சித்திரவதை செய்தார்கள். நபியர்களை கேள்விப்பட்ட நபியர்கள் மதினாவிலே கண்ணியமான அந்த நேரத்தில் நபி அவர்கள் குணத்திலே இவர்களுக்காக வேண்டி பெயர் சொல்லி துவா கேட்டார்கள். பெயர் சொல்லி அல்லாஹும் அங்கில் வலீத பின் அல் வலீத், வாயி அஷபின் அபி ரபியா, வசலமத்த பின் ஹிஷாம், மூன்று மூன்று சஹாபாக்களுடைய பெயர். அந்த நாட்டு ஜனாதிபதிகளும் அல்ல, மந்திரிமார்களும் அல்ல, அமைச்சர்மாரும் அல்ல, பெரிய கோடீஸ்வரர்களும் அல்ல, எந்த விதமான துனியாவுடைய நோக்கமும் இல்லாமல் ஒரு முஸ்லீம் என்ற காரணத்தால் கேட்டார்கள் துவா. அவர்களை காப்பாற்றிய அல்லாஹ், காபிர்களுடைய கடுப்பிடியிலிருந்து காப்பாற்று, காபிர்களுடைய அநியாயத்திலிருந்து விடுவி. ஒரு மாதம் தொடர்ந்து ஓதினார்கள். சிலர்கள் ஒரு மாதம் தான் ஓத வேண்டும், ஒரு மாதத்துக்கு பிறகு ஓதக்கூடாது. இது அரைகுறையுடைய விளக்கம். அதுக்கு என்ன சான்றை முன்வைத்து ஒரு மாதத்தோடு ஏன் நிறுத்தினார்கள்? அதற்கும் விளக்கம் வருகிறது. மூன்று பேருக்கு துவா, இன்னும் ஒரு சாராருக்கு பத் துவா. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நடக்கிற அநியாயங்களை மன்னிக்கலாம், விடலாம், விட்டு விடலாம், உங்களுடைய சாய்ஸ். சமூகத்துக்கு பரவலாக ஒருவன் அநியாயம் செய்தால் அவனை அல்லாவிடம் தெளிவாக ஒப்படைக்கலாம், அவனுடைய காரியத்தை அல்லாவிடம் பொறுப்பு கொடுப்பதுதான் தீ. அவனை கட்டுப்படுத்த அல்லாவிடம் கேட்பதுதான் தீ. சகவாழ்வு சகவாழ்வு என்ற பெயரால் அவனுக்கு பத்துவா செய்ய வேண்டாம் என்று சொல்வது கோழைத்தனம். அவனிடத்தில் நல்ல பெயர் எடுப்பதற்கு அவனுக்கு பயந்து அவனுக்கு நாங்கள் எதிராக நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது கோழைத்தனம். அதை இஸ்லாம் வரவேற்கவில்லை. ஒரு மோமின் கோலையாக இருக்க முடியாது. கண்ணியமானவர்களே, ஒரு மாதத்துக்கு முதர் என்ற கோத்திரத்துக்கு உன்னுடைய தண்டனையை கடுமையாக்கு, கடும் புடி புடி. முதர் கோத்திரம் தான் நம்பர் ஒன் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்த குடும்பம். எனவே எந்த குடும்பம், எந்த குழு, எந்த டீம், எந்த எவன் சேர்ந்து நமக்கு அநியாயம் செய்கிறானோ அவனுடைய பெயரை சொல்லி அல்லாவிடம் ஒப்படைக்கலாம் என்பதற்கு சிறந்த சான்று. கண்ணியமானவர்களே, இது ஒருவுடைய ஒரு மாதத்துக்கு பின் அபூ ஹுரைரா கேட்டார்கள், அறிவிக்கிறார்கள் இப்னு ஹுசைமா ரஹிமஹுல்லாஹுடைய ரிவாயத், ஒரு மாதம் யார் சொல்ல ஒருவர் கேட்டார், என்ன யார் சொல்ல நீங்கள் இன்னும் பொதுவான துவா கேட்டார், அஞ்சில் மூமினில் முஸ்தாபீன், யார் தான் மூமிங்களிலே எங்கெங்கு யார் யாரெல்லாம் எந்த கஷ்டத்துக்குள் சிரமத்துக்குள் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி நீ விடுதலையை கொடு, அவர்களுக்கு விமோசனத்தை கொடு. எங்கே ஒன்றுக்கு பின்னால் துவா ஒரு மாதத்தில் நிறுத்த வேண்டும் என்று சொல்கின்றவர்களே, அதற்கும் தெளிவு வருகிறது. ஒரு மாதத்தில் ஒரு சஹாபி வந்து யார் சொல்ல துவாவை நிறுத்தி விட்டீர்களே, ஒரு மாதத்தோடு துவாவை நிறுத்தி விட்டீர்களே, அந்த துவாவை நிறுத்தினார்கள். சொன்னார்கள் நபி அவர்கள், நான் யாருக்கு துவா கேட்டேனோ காப்பாற்றுமாறு அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பினால் விமோசனம் பெற்று நம்மோடு வந்து சேர்ந்து விட்டார்கள். யாருக்கு எதிராக நான் சாபமிட்டேனோ அவர்களுக்குரிய அவர்களிலும் சிலர் தௌபா செய்து என்னிடம் வந்து முஸ்லிமாகி விட்டார்கள். விடயம் விளங்குகிறதா? ஒரு நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் மோதிக்கொண்டே இருக்க வேண்டும். நபியவர்களுடைய துவா ஒரு மாதத்தில் நிறைவேறியது நபியவர்கள் விட்டார்கள். நமக்கு இன்னும் நம்முடைய ஜனாதாக்கள் எரிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. இப்படி பேசுவோர் சமூக அக்கறை இல்லாதவர்கள் ஓதுகின்ற துவாவை நிறுத்தி நான் கையேந்த மாட்டேன், பெரிய பெரிய பெருமையோடும் திமிரோடும் நிற்கின்றவர்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள், அவர்களுடைய தெரித்த கயிறை விழுங்கி ஆட வேண்டாம். தெளிவாக சொல்கிறேன், மேலதிக விளக்கம் வேண்டும் என்றால் தொழுகைக்கு பின்னர் என்னை சந்திக்கலாம். இது ஒரு நிகழ்வு. கண்ணியமானவர்களே, நான்கு கலீபாக்கள் ஓதிருக்கார்கள். உமரலி எந்த அளவு தெரியுமா ஓடினார்கள், எந்த அளவு சிறிய விடயத்தை ஓடினார்கள் தெரியுமா? உமரலி அவர் ஜமாத்தை அனுப்பி அங்க ஜமாத்திலிருந்து இடைக்கடி தகவல் வரும், ஒரு கடிதம் வரும், இன்பளவு என்ன செய்தோம், என்ன நடந்திருக்கிறோம். அந்த தகவல் வரவேண்டிய நேரத்துக்கு வராமல் தாமதித்தாலும் உமரலியான குணத்துக்கு பின்னால் துவா ஓதுவார்கள். அவ்வளவு சிறிய ஆபத்து வந்து விடாமல் கூட துவா ஓதினார்கள். உமரலி அல்லாஹ்வன்னு அவர்கள் யார் யார் அவர்கள் ஒரு வழியில் சென்றால் செய்தார் இப்ளீஸ் அந்த பாதையில் செல்லாமல் அழுகி செல்வார். உமரலி அல்லாஹ்வன் யார்? என்னுடைய உம்மத்திலுள்ள முல்ஹம் பின்னால் நடக்க இருக்கின்ற சில விடயங்களை உள்ளத்திலே உதிப்பாக போட்டு அல்லாஹ் உதிக்க வைத்து பேச வைத்த நிகழ்வொன்றையும் நான் இதே மிம்பரிலே சென்ற மாதம் சொல்லி காட்டினேன். அப்படிப்பட்ட உமரலி அல்லாஹ்வன் அவர்களை விட பெரிய அறிவாளிகள் நமது சமுதாயத்தில் உருவாகி விட்டார்கள் என்பது நமக்கு பெருமிதம் தான். ஆனால் உண்மை அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எதை நம்முடைய சமூக தலைமை நமக்கு முன்வைக்கிறதோ அதை அவர்களிடம் அந்த விடயத்தை பொறுப்பு கொடுத்து கட்டுப்பட்டு நடந்து சமூகத்திலே பிரிவினைகளையும் வேற்றுமைகளையும் வித்தியாசங்களையும் ஏற்படுத்தாமல் நம்மை அல்லாஹ் பாதுகாப்பானாக. நல்லவனுடைய பாவங்களை மனுத்தருளாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருளாயாக, உற்றாருடைய பாவங்களை மனுத்தருளாயாக, பூர முஸ்லீம்கள் மூமிங்க அனைவருடைய பாவங்களை மனுத்தருளாயாக, நல்லவனையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, நல்லவனுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக, எங்களுடைய மனக்குமுறல்களை இல்லாமல் ஆக்குவாயாக, நல்ல நம்முடைய நொந்த மனங்களை குளிர வைப்பாயாக. நல்ல எல்லா புறத்திலும் நமக்கு சதிகள் நடக்கின்றன அல்லாஹ், எல்லா புறத்தால் நமக்கு எதிரான பேச்சுக்கள் பேசப்படுகின்றன அல்லாஹ், நம்மை எதிர்த்து கூட்டங்கள் சேர்க்கப்படுகின்றன அல்லாஹ், நமக்கு எதிராக கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன அல்லாஹ், அந்த அனைத்து எதிர்ப்புகளையும் நீ முறியடிப்பாயாக, அனைத்து சதிகளையும் அவர்களுக்கே பாதகமாக்குவாயாக. யார் யாரில் நமக்கு எதிராக ஒற்றுமைப்படுகிறார்களோ யா அல்லாஹ், அவர்களை அவர்களுக்கு மத்தியிலே வேற்றுமை ஏற்படுத்துவாயாக. யார் யாரெல்லாம் நமக்கு எதிராக ஒருவருக்கொருவர் கை கோர்க்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுக்கு மத்தியிலே பிணக்குகளையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுவாயாக. யார் யாரெல்லாம் நம்மை அடியோடு அழித்து ஒழிக்க கங்கணம் கட்டுகிறார்களோ யா அல்லாஹ், அவர்களை உரிய முறையில் நீ அடக்குவாயாக, அவர்களை நீ பொறுப்படுத்துவாயாக. யார் யாரெல்லாம் முன்னே நபிமார்களுடைய காலத்திலே துள்ளினார்களோ யா அல்லாஹ், துள்ளி குதித்தார்களோ யா அல்லாஹ், கும்மாலம் அடித்தார்களோ யா அல்லாஹ், அவர்களை புரட்டிய வரலாறுகளை நாங்கள் குர்ஆனிலே படித்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். குர்ஆனை எரித்தாலும் உள்ளங்களில் இருக்கின்ற குர்ஆன் இவர்களால் எரிக்க முடியாது யா அல்லாஹ். லௌஹம் மஹ்ஃபூல் இருக்கின்ற குர்ஆனை இவர்களால் தொடவும் முடியாது யா அல்லாஹ். நாங்கள் நம்புகிறோம் யா அல்லாஹ், அந்த அனைத்து சதிகாரர்களையும் நீ சதிகளை முறியடித்து ஃபெயிலியர் ஆக்குவாயாக. எங்களை கண்டால் அவர்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்களை நீ ஆக்குவாயாக. எங்களை கண்டால் எங்களை உன்னதமாக மதிக்கின்றவர்களாக அவர்களை மாற்றுவாயாக. அவர்களுக்கு ஹிதாயத் இருந்தால் ஹிதாயத்தை கொடுப்பாயாக, இல்லாவிட்டால் அவர்களை போன்ற முன்னோர்கள் நமக்கு எதிராக எப்படி அடாவடித்தன்மைகளை முன்வைத்தார்களோ, அவர்களை நீ எப்படி கட்டுப்படுத்தினாயோ அப்படி அவர்களுடைய அடாவடிகளை கட்டுப்படுத்துவாயாக. நம்முடைய ஜனாதாக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பாயாக, நம்முடைய குழந்தைகளுடைய பெண்களுடைய ஆண்களுடைய உரிமைகளை பாதுகாப்பாயாக, நம்முடைய நோயாளிகள் சுகதைகளுடைய உரிமைகளை பாதுகாப்பாயாக, நம்முடைய பொருளாதார உரிமைகளை பாதுகாப்பாயாக, நம்முடைய மசிதிகள் மதரசாக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பாயாக, நம்முடைய ஆடை கலாச்சாரத்துடைய உரிமையை பாதுகாப்பாயாக. நமக்கன்று எதை எல்லாம் நீ தந்திருக்கிறாயோ அதை இன்னும் இன்னும் நமக்கு விஸ்தரித்து தருவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து களிபாடும் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.